நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினுடாய எங்களை நடத்துங்கப்பா. என்ன சரி, நான் இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்துக்கு. திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். நாம் எல்லாருக்கும் ஒரு காரியம் எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் இருதயத்தில் இருக்க வேண்டியது என்னவெனில், நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் யாரையும் பின்பற்றவில்லை, நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த அறிவு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வழி தப்பி போய்விடுவோம், இல்லாவிட்டால் வழி மாறி போய்விடுவோம். எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டியது என்னவெனில், நாம் இயேசுவை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் இயேசுக்குள்ளே இருந்த ஒரு சில சுபாவங்கள் நமக்கு வேண்டும் ஆண்டவரே, அதற்குரிய கிருபி எனக்கு தாரும் ஆண்டவரே, அப்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு, ஒரு ஜெப ஆவியோடு இந்த நாளில் நாம் இந்த சில வார்த்தைகளை பார்க்கலாம் என்று சொல்லி என் இருதயத்தில் விருப்பம் கொண்டேன். ஆண்டவரே, உமக்குள்ள இருந்து சுபாவங்கள் எங்களுக்குள்ள வேணும், எங்களுக்கு வர வேண்டும் இல்லையா. பல வருஷ காலங்களா நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவனுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டு நமக்குள்ளே இன்றைக்கு நாம் ஒரு கேள்வி வைத்து பார்த்தால், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எத்தனை சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது, தேவனுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள்ல என்ன நமக்குள்ள இன்று வரைக்கும் வந்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால், நாம் என்ன வேண்டி இருக்கிறது, நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது, நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நாம் அழைக்கப்பட்டதன் நோக்கம் அவரை போல மாறுவதற்கு, அவரை பின்பற்றி நடப்பதற்கு, அவருக்கு ஒப்பாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை போல இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் மிக முக்கிய காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால இன்னைக்கு நான் நேற்று யோசித்தேன், இன்னைக்கு காலமையும் யோசித்தேன், ஆண்டவரே உமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம் ஒரு 70% 80% எனக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மளை நாம் அன்னதினமும் யோசித்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் சொல்லி விடுகிறோம். கிறிஸ்தவர் என்ற பெயர் எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால், சீஷர்கள் கிறிஸ்துவை பின்பற்றியபடியினால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்தவர் என்ற பெயர் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டதும் கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்டது என்னவெனில், சீஷர்கள் கிறிஸ்துவை பின்பற்றியதின் நிமித்தம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் உண்டாயிற்று. ஆகையினாலே இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு என்னுடைய பெயர் இன்னைக்கு என்ன சமயம், சமயத்தை குறித்து பேசுவோமே, சமயம் என்ன என்று சொல்லி கேட்டால், நான் கிறிஸ்தவ சமயம் என்று சொல்லிவிடுகிறேன். நாம் யாரும் சொல்லுவதில்லை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் கூறுவதில்லை. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவன். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தவைகள் நமக்குள்ள இருக்கிறதா, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. மகாத்மா காந்தி என்ன சொன்னாராம் தெரியுமா, எனக்கு கிறிஸ்தவத்தை ரொம்ப பிடிக்கும், எனக்கு கிறிஸ்தவத்தை ரொம்ப பிடிக்கும் அப்பா, ஆனா கிறிஸ்தவர்களை புரியாது, அவர்கள் எனக்கு புரியாது. ஆனால் கிறிஸ்தவம் நல்லது, நல்ல போதனையை போதிக்கிறது, நல்ல காரியங்களை கொடுக்கிறது, ஆகையினாலே கிறிஸ்தவத்தை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மளை பார்த்து கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்து எவ்வளவுத்துக்கு நமக்குள்ளே இருக்கிறார், ஒரு சில ஆராதனைகளிலே, நன்மையான பிரசன்னங்களிலே, நன்மையான மேகங்களுக்குள்ளே நாம் கடந்து வந்துவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. வழங்குறதா, இன்னைக்கு வருகிற பொழுது கூட ரைனார்ட் பொங்கியாவுடைய கூட்டம் போய்கொண்டிருச்சு, அதிலே ஆவியானவர் அளவில்லாமல் நிறைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜனங்கள் ஆவியில நிறைந்து கொண்டாடுகிறார்கள், நினைக்கிற லட்சக்கணக்கான ஜனம் கூடியிருக்கிறார்கள். எத்தனை பேர், எவ்வளவு பேர்னு சொல்லி எனக்கு தெரியல, அவ்வளவு கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் அளவில்லாமல் பொழிந்து கொண்டு இருக்கிறார், ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ளே எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே சிலவற்றை பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 26:39 இருந்து வாசிங்கள். 38 வாசிச்சு 39 வாசிங்க.
அப்பொழுது
அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது.
துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆவிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண தருவாயில, மரணத்தின் ஆரம்பம், கல்வாரியின் பாடுகளின் ஆரம்பம், ஐயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி பாட்டுக்குள்ளே பட்ட பாடும், அவர் பட்ட கஷ்டமும், அவர் கொண்ட வெற்றியும் நம்மளால் யாரும் செய்யல் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் தங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அவர் அடிக்கப்பட போறது, அவர் துன்பப்படுத்தப்பட போறது, அவருக்கு வருகிற எல்லா பாடுகளையும் அவர் தங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டு என்ன சொல்லுகிறார், நான் ஜபம் பண்ண போகிறேன். துக்கமும் பாடும் வேதனையும் வருகிற பொழுது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா, ஜபம் பண்ணுங்க. இயேசு அதைத்தான் செய்தார், வேறு எதுவும் செய்யல. இயேசு செய்தது என்ன தெரியுமா, அவர் பாடுகளை அவர் கவனித்தார். அவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் செய்யப்பட போறது, பாடப்பட போறது, என்ன நடக்க போறது என்பது அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன செய்தார் தெரியுமா, சீஷரிடத்துல போய் கதைக்கல. அவர் என்ன சொன்னா தெரியுமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆனா உங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க, நீங்க பாடுகளை வரக்கூடாது, ஆனா நான் போய் தனியே இருந்து ஜெபம் பண்ண போறேன். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுதான். அவர் போய் கஸ்தமனை தோட்டத்தில் மாங்காள் போட்டு ஜெபம் பண்ணுகிறார். ஐயா நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது எப்போதாவது வேர்வை வந்திருக்குதா? ஆண்டவர் வேர்வை ரத்தமாய் மாறியதா? அவ்வளவு அகோலம், அவ்வளவு கொடுமைப்பட்டார், அவ்வளவு கஷ்டப்பட்டார். அவர் வேதனைப்படுவதற்கு முன்பதாகவே அவர் கஷ்டப்பட்டு விட்டார். நாம் எல்லாரும் சொல்றோம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தான் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கெஸ்தமனை தோட்டத்திலே ரத்தம் சிந்த தொடங்கிவிட்டார். கடைசி துளி ரத்தம் சிந்தியது சிலுவையில் என்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறந்துவிடவும் முடியாது. ஆகையினாலே இயேசு போயிருந்து புலம்புகிறார். அப்பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பிக்கிறது என்ன தெரியுமா, இந்த உபத்திரவம் என்னை விட்டு போகட்டுக்கும், எனக்கு இது தாங்க முடியல, இது வேதனையாக இருக்கிறது, எனக்கு இன்னும் ஒண்ணு இந்த கெஸ்தமன் இந்த கல்வாரி அன்பின் பாட்டுகளை நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, ஆனா டைம் போயிட்டு பாரு, நாம் அதுக்குள்ள கொஞ்சம் இறங்கணும் அடிக்கடி. இயேசு சபம் பண்ணுகிறார் என்ன தெரியுமா, பிதாவை நோக்கி எனக்கு இந்த பாடு வேணா. யாருக்கு பாடு விருப்பம், இங்க இருக்கிற ஒருவருக்குமே பாடு விருப்பம் இல்லை, எல்லா நாளும் சந்தோஷமாக இருப்பதையே விரும்புவார்கள். யோபன்கிற பத்தன் சொன்னான், உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்று நான் தீமையை பெற வேண்டாமோ, தீமை வந்துவிட்டால் புலம்புற கிறிஸ்தவர்கள் தான் இந்த காலத்தில் இருக்கிறார்கள், தீமை வந்துவிட்டால் தாங்க முடியாது, நன்மையே சாப்பிட்டு வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியலால் போகிற பொழுது அடிக்கடி 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 சாப்பாடு கொடுத்து 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 பழக்கி சாப்பாடு இல்லையோ புலம்பு விடுவார்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பி விடுவார்கள், முறுமுறுக்க தொடங்கி விடுவார்கள், தேவன் இல்லையே என்று சொல்லி பேச தொடங்கி விடுவார்கள். ஆகையினால இயேசு என்ன செய்தா தெரியுமா, கஷ்டமணிக்கு போய்விட்டார், சாம் பண்ணுகிறார், பிதாவை பார்த்து இது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, சோதனையும் வேதனையும் கஷ்டம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், கஷ்டம் பாருங்க, வேதனை பாருங்க, துன்பம் பாருங்க, துயரம் பாருங்க, இயேசு என்ன செய்தார், சபம் பண்ணினார், சபம் பண்ணினார். சபத்தினுடைய அருமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஜெபம் பண்ற பிள்ளை எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, இந்த பாடு என்னை விட்டு போயிடணும், இதுக்கு பதில் தரணும், எல்லாம் நல்லாக மாறிவிட வேண்டும், அதைத்தான் நாம் ஜெபம் பண்ணுவோம். இதுதான் எங்கிட்ட ஜெபம், இதுதான் எங்கிட்ட பழக்கம், இதை விட்ட வேற பழக்கம் எனக்கும் தெரியாது என்ன சொல்லி, ஆண்டவரே எல்லாம் போயிடணும், ஆண்டவரே எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆனா இயேசு என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் தெரியுமா, இயேசு என்ன செய்ய, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்ன விட்டுது, ஆனாலும் ஆனாலும் என் விருப்பத்தை எடுத்துடாத இன்னீர், என் விருப்பம் எடுத்துடாத இன்னீர், உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு வேதனையாக இருக்கிறது, மரணத்தில் அந்த வசனத்தை வாசிங்க, 38 வசனத்தை திருப்பி வாசிங்க. சரி,
அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது,
என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது,
நீங்கள் இங்கே தங்கி
அப்படி இருக்கிறது, என் ஆத்மா எப்படி துக்கமா இருக்கிற ஆண்டவர், மரணத்துக்கு ஏதுவான துக்கம். யாருக்கும் மரணம் வருவது சரியதியிலே வரும், சொல்லி மரணம் வருவது கஷ்டம். சொல்லி மரணம் வருகிறது சகிக்கிறது அந்த மரணத்தை விட வலிமையானது. நாளைக்கு மறிக்க போறா என்று சொன்னால் இன்றைக்கு வாழ முடியுமாயா, இருக்க முடியுமாயா, பேச முடியுமாயா, கதைக்க முடியுமாயா, வாழ போயிட்டு வாரன்னு கூட ஒருத்தனுக்கு சொல்ல மாட்டோம் இல்லையா. அவ்வளவு துக்கம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை. அடுத்த நிமிஷம் கேரண்டி இல்லாத நமக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது பாருங்க. அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கைக்கு கேரண்டியே கிடையாது. துள்ற துள்ளல் என்ன, குதிக்கிற குதித்தல் என்ன, இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் வீடு போய் சேருவோமான்னு சொல்லி கேரண்டி கிடையாது. இயேசுவுக்கு முன்னறிவிச்சு இயேசு பிதாவின் சித்தம் என்ன, நீ சிலுவையில அடிக்கப்படும். ஏபா இந்த ஜனங்களை நீ மீட்க வேண்டும். ஓகே ஆண்டவரே, ஆனா எனக்கு துக்கமாக இருக்கிறது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் என் கஷ்டம் பிரச்சனை இல்லப்பா, நான் மறிக்கிறது ஓகே, ஆனா உன்னுடைய சித்தம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உன்னுடைய என்னுடைய சோதனையின் காலங்களில் தேவனுடைய சித்தம் எவ்வளவுத்துக்கு நிறைவேற்றப்படுகிறது? சோதனையும் துக்கமும் துன்பமும் தீரமும் நம் வாழ்வில் வந்துவிட்டால் தேவ சித்தம் எங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னதான் என் வாழ்வில் நடந்தாலும் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும். இன்னைக்கு சபையில், இந்த சபையில எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டார்கள், சித்தத்துக்காக நின்றார்கள், பிரச்சனைகள் வந்தது, சோதனைகள் வந்தது, சித்தமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, எல்லாமே இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவ சித்தம் நமக்கு முக்கியமாக இருந்திருந்தால் மரணம் வரைக்கும் இயேசுவை போல நாம் நின்று பிடிப்போம். ஆனா தேவ சித்தம் நமக்கு முக்கியமாக தெரிகிறது இல்ல, நம் காரியம், நம் பிரச்சனை, நம் சோதனை, நம் காரியம் என்று இருக்கிறபடியினாலே தேவ சித்தத்தை நாம் கணக்கெடுப்பதில்லை. தேவன் நமக்கென்று ஒன்றை கொடுத்து விட்டால், ஐயா அந்த பாருங்க, இன்னைக்கு என்னை ஆண்டவர் இந்த சபையிலே ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார், நினைச்ச நேரம் வந்து பிரசங்கம் பண்ண முடியாது ஐயா, நினைச்ச நேரம் வந்து வந்து போகவும் முடியாது ஐயா, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒளி இருக்கிறது, அதை விட தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து கருத்திருக்கிறது. எனக்கு இன்னைக்கு பிரச்சனை, எனக்கு துக்கமாக இருக்கிறது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன் என்று சொல்ல முடியாது. தேவ சித்தம் எந்த சூழ்நிலையிலையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மறந்து விடாது. இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அலட்சியம் பண்ணுகிற உன்னையும் தேவன் ஒரு நாள் அலட்சியம் பண்ணுவார் என்பதை மறவாது. தேவன் உன்னை குறித்து செய்யப்பட போகிற காரியங்கள் உன் நிமித்தம் தடை செய்யப்படும் என்று சொன்னால் அதை குறித்த கணக்குகள் நீ கொடுக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடாது. தேவ காரியத்தை அலட்சியம் பண்ணி விடாதிருங்கள், தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணி விடாதிருங்கள், தேவ ஆராதனையை அலட்சியம் பண்ணி விடாதிருங்கள். இயேசு போய் முழங்கால் போட்டு முழுந்து முகங்குப்புற விழுந்தாராம். யாரையா இந்த காலத்துல முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்றோம்? நான் எல்லாம் பெட்சீட்டு தூக்கி போட்டு மூடிட்டு ஜெபம் பண்றாள், முகங்குப்புற யாரு விழுந்து ஜெபம் பண்றா? இயேசு போனார், முழங்கால் போட்டார், முகங்குப்புற விழுந்தார். நாம எல்லாம் மெச்சையிலேயே ஜெபம் பண்றாக்கள். என்னை குறிச்சு பேசுறேன், உங்களை குறிச்சு நான் பேசவே இல்லை. நான் எல்லாம் முழங்கால் இருந்து கீழே எல்லாம் முழங்கால் போட முடியாது, எல்லாம் சரியா தண்டுது அண்டுது பாருங்க. அதனால பெட்லயே நாம முழங்கால் போடுவோம், பெட்ஷீட்டே எடுத்து போடுவோம், போட்டுட்டு மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைக்கு ஜெபம் பண்றோம், சுகம் வரும், நல்லாகவே பதிலும் வரும். ஐயா ஜெபம் தான், உனக்கு தெரியுமா, தேவ பார்த்து செய்ய முடியாதொன்றை ஜெபம் செய்யும், ஜெபம் செய்ய முடியாதொன்றை துதி செய்யும், அப்படியே அது மாறி 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 போய்கொண்டே இருக்கும். ஐயா இயேசு போய் விழுந்து விட்டார், முழங்கால் போட்டு முகங்குப்புற விழுந்து, பிதாவே என்னால சகிக்க முடியல, என்னால ஏத்துக்கல. ஆண்டவருடைய 33 வருஷ ஊழியத்துல பட்டபாடே பெரும்பாடு, அது எல்லாம் இந்த பாட்டுக்கு ஒப்பானவர்கள் கிடையாது, அது எல்லாம் லேசான காரியம். கொஞ்சம் பேர் வந்தாங்க கேள்வி கேட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்தாங்க இவர் சரியில்லைன்றாங்க, கொஞ்சம் பேர் வந்தாங்க இவர் தெய்வம் இல்லைன்றாங்க, மேசியா இல்லைன்னு சொன்னாங்க, அவருக்கு விரோதமான, இதெல்லாம் அந்த காரியத்துக்கு நேரானதல்ல. சிலுவையிலே அவர் மறித்து கடைசி துளி ரத்தத்தையும் சிந்துவது இவைகளுக்கு மேலானவைகள் அல்ல. இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த நாட்கள் வருகிற பிரச்சனையே தாங்க முடியல, இதுக்குள்ள கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எதிர்பார்ப்பு வேறு. என்ன ஐயா நீ சொல்ற வார்த்தைக்கு நீ நடக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லையே, கிறிஸ்துவனுடைய வருகை வருகிற பொழுது என்ன நடக்கும் என்று கொஞ்சமாக அறிவு இருக்கா? இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய பலம் தெரியாம இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இருக்க முடியல, இயேசுவே வாரும் என்று ஜெபம் பண்றோம். ஆனா அந்த நாள்ல என்ன நடக்கும் என்று கொஞ்சம் தெரியுமா, கொஞ்சம் தெரியுமா? சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறோம். இயேசு வரப்போறாரா? இயேசு வரட்டுக்கும். இயேசு வந்தவுடனே ஏதோ நம்முடைய காரியத்தை தான் தூக்கி வச்சு விசாரிச்சு உடனே ஏதோ பதில் செய்து ஏதோ எனக்கா வண்டி வந்து இந்த காரியத்துக்காண்டி வர்ற மாதிரி நம்ம கனவு கண்டுட்டு இருக்கிறோம். இயேசு வருகிற பொழுது போவோம் என்பது எல்லாருடைய நம்பிக்கையும், என்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை, இன்றைக்கு சர்ச்சுக்கு வராதவன் நம்பிக்கை இதுதான், வீட்டில இருந்து ஆராதிக்கிற நம்பிக்கையும் அதுதான், எல்லாருடைய நம்பிக்கையும் இதுதான். அதனோட நம்பிக்கை என்ன தெரியுமா, இயேசு வரைக்கும் என்னை விசாரிப்பார், என்னை விசாரிப்பார், என்னை விசாரிப்பார், எல்லாருடைய நம்பிக்கையும் அதுதான். ஆனா அந்த நாள் எப்படி இருக்கு தெரியுமா, கொஞ்சமாவது தெரியுமா, அழுவீங்கப்பா, அழு, ஒரு பக்கத்துல கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கு, மற்ற பக்கத்துல கொஞ்சம் ஆண்டவர் போய்கொண்டே இருப்பார். அதையும் பார்க்க முடியல, இதையும் பார்க்க முடியல, உங்களுக்கு தெரியுமா. அந்த நாளை ரசிக்க கூடியதாக இருக்கும், அது பரிசுத்தமானது, தூதர்கள் எல்லாம் வருவாங்க, எல்லாம் நல்லாக இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு மாறாக இன்னும் ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கும் பாருங்க. எல்லாரும் சொப்பனம் தரிசனம் எல்லாம் கேட்கறீங்க பாருங்க, தயவு செய்து அந்த வருகை நாளை குறித்து கொஞ்சம் ஏதாவது காட்டு மாண்டவன் சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணுங்கப்பா. அந்த வருகை நாள் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அதுல என்ன நடக்கும், அதுல விசுவாசிகள் என்ன செய்வாங்க, சபை எப்படி இருக்கும், கொஞ்சம் பண்ணுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து முழங்கால் போட்டு முகங்கப்புறம் இருந்துச்சுன்னா, பிதாவே பிதாவே இந்த இது என்னால தாங்க முடியல, இது எனக்கு வேணாம். அவருடைய ஜெபம் என்ன எப்படி இருக்கு தெரியுமா, இது எனக்கு வேணாம், இது இது இந்த மரண வழி வழி எனக்கு வேணாம், ஆண்டவர எனக்கு வேணாம். ஆனா முடிவில் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின் அமைதி அல்ல, உம்முடைய சித்தமாக படத்துக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கறேன், உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்க சித்தம் நிறைவேறுதா அல்ல தேவ சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா, நமக்கு நல்லா தெரியுமாருங்க. நம்ம சித்தம் நிறைவேறுகிறதா இல்ல தேவ சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா. தேவ சித்தம் துன்பத்தின் மத்தியில நிறைவேறும் என்பதை மறந்து விடாதீங்க. தேவ சித்தம் சிலுவையிலே தான் நிறைவேறிச்சு. வீட்டில கீட்டில அவருடைய 3 வருஷத்துல அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்தப்படுதில்ல, பரிபூர்ண தேவ சித்தம் எங்கே முடிவடைந்தது தெரியுமா, சிலுவையிலே முழு ரத்தம் சிந்தப்பட்டு ஆணிகளால் அடிக்கப்பட்டு தொங்கப்பட்டது தான் தேவ சித்தம். யோபுடைய வாழ்க்கையில வந்தது தேவ சித்தம். அவன் சொன்னா நல்லதை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, சாப்பிட்டு அடிக்கிறாங்க அதே நேரத்தில் கிசன் வண்டி கொடுக்க கலகலண்டு சிரிச்சு சிரிச்சு வேண்டுவாங்க பிள்ளைங்க. நல்லதை பெற்ற நீ இது ஏன் பெறக்கூடாது, நல்லா வேண்டிக்க. நன்மையை பெற்ற நீ இதையும் வேண்டனும் பாரு. நல்லதுக்கு மாத்திரம் நாம மனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கூட சொல்லவா, துன்பத்தை சகிக்க முடியாத நீங்க, சோதனைகளை அங்கீகரிக்க தெரியாத நீங்க, கஷ்டத்தையும் வேதனையும் கண்ணீரையும் அங்கீகரிக்க தெரியாத நீங்க, தேவ ராஜ்யத்திலே கலப்பையிலே சீக்கிரத்தில் கை வையாதிருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போதகார ஆகாதீங்க, நீங்க ஆகாதீங்க. ஏன், ஒரு அடி இருந்தா உனக்கு 2 அடி விழும், விளங்குறதா. போதகர் என்று சொல்லி சொல்றது இதை குறித்து நான் பேச எனக்கு முடியல, ஏன்னு சொல்லிச்சுனா அது லேசான காரியமே கிடையாது, நமக்கே இது லேசான காரியம் கிடையாது. பாரு, பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் முதல்ல அடி வேண்ட போறது நாம தான், முதல்ல வேண்ட போறது நாம தான். ஆண்டவர் வந்து கேப்பாரு, இப்படி இப்படி சொன்னேன், இப்படி இப்படி செய்தியா, இப்படி இப்படி சொன்ன, இப்படி இப்படி செய்தியா, ஏசு போயிருந்து விழுந்து யோமன்ற ஆண்டவர என்னுடைய சித்தம் வேணாம், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டுக்கு, நிறைவேறட்டுக்கு. ஐயா, எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த வேளையிலையும் செய்ய வேண்டியதை செய். எதை தெரியுமா, தேவனுடைய சித்தம். உனக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு தேவன் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு, தேவன் உன்னை எப்படி நடத்துகிறார், அதை செய். இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறது தெரியுமா, இப்படி பாக்கல. ஜோபு வந்து பயங்கரமான ஒரு தேவ மனுஷன் பாருங்க, அவன் சுற்றி வந்து நடந்ததை உண்டையவே பார்க்கல, தேவனையே பார்த்துட்டு இருந்தான், தேவ சமூகத்தையே பார்த்துட்டு இருந்தான். தேவன் என்ன நினைச்சார், தேவன் என்ன சொல்றாரு, தேவன் எப்படி, தேவன் எப்படி, மற்றது உண்டையுமே பார்க்கல பாருங்க. நம்மள மாதிரி ஆக பார்த்தா ஒரு சில பேர் நண்பரோட நிப்போம், இல்லாவிட்டா குடும்பத்தோட போய் நிப்போம். யோபுங்கிற மத்தன் குடும்பத்தோட நிக்கல, நண்பரோட நிக்கல, தேவனை பார்த்து கொண்டு இருந்தார். என்ன சொல்லுகிறோ, எல்லாம் இழந்து போயிட்டேன், எல்லாம் ரோட்லாம் நிக்கிறேன், இப்ப வீடு இல்ல, காடு இல்ல, சாப்பாடு இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் ரோட்லாம் நான் நிக்கிறேன், ஆனா நீர் என்ன சொல்லுறீ. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், கொடுத்தது அவர் தான், இழந்தாலும் திருப்பி தருவார். இந்த அறிவு இருந்தா தானே நாம் தேவனுக்குள்ளே பலமாக ஓடுவதற்கு. அதை விட்டு வந்தது போனா வராது என்று சொல்லி நினைக்கிற உன்னை தேவன் வச்சு என்ன செய்கிறது. யோபுக்கு நல்லா தெரியும், போட போகுது, ஆனா இந்த ஆள விடக்கூடாது. யாரு இந்த ஆள விடவே கூடாது. பிரெண்ட்ஸ் போகட்டுக்கும் பரவாயில்ல, மனைவியும் போகட்டுக்கும் பரவாயில்ல, பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா யோபு என்ன சொல்றான், இந்த ஆள விடாத, இந்த ஆள விடாத, எந்த ஆள, தேவனை விடாதப்பா, விடாத தேவனை. அதனால என்ன இதுக்குல என்ன செய்ய போகுது, என்ன எப்படி நடத்த போகுது, என்ன எப்படி எப்படி கொண்டு போக போகுது, அந்த ஆள விடாத. நாம என்ன செய்வோம் தெரியுமா, போனதை இழுத்து பிடிச்சு கொண்டு நிப்போம், இழுத்து பிடிச்சு கொண்டு நிப்போம். அப்படியாவது ஐயோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சது, ஆண்டவர் ஆசீர்வதிச்சது, அதையே விடாத புடி புடி என்று பிடிச்சிட்டே இருப்போம். யோபு சொன்னா எல்லாம் போகட்டுக்கு, எல்லாம் போகட்டுக்கு, எல்லாம் போகட்டுக்கு, எல்லாம் போகட்டுக்கு. ஆனால் அவர் அறிவார், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை. அருமையான எனக்கு யோபுவுடைய சில வார்த்தைகளை ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா, என்ன வலது பக்கம் பார்த்தாலும் தெரியல, இடது பக்கம் பார்த்தாலும் ஒன்னும் தெரியல, எல்லாமே இருட்டா இருக்கு. ஆனாலும் ஆனாலும் நான் போகிற வழி இன்னதென்று அவர் அறிவாரே. இன்னைக்கு சொல்ல முடியுமா உனக்கு நான் போற வழி என்னன்னு சொல்லி கத்தருக்கு தெரியும்? புலம்பு ஐயா, புலம்புகிறதே கிறிஸ்துவுடைய முக்காசி வாழ்க்கையாக மாறுகிறது. புலம்புகிறது, எனக்கு எடுத்தாலும் புலம்புகிறது. கத்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் புலம்ப மாட்டான், அவன் தைரியமா நிற்பான். ஒன்று போனா ஒன்று வருது, இன்னும் போனா இன்னும் வருது. கத்தர் நடத்துவா, தேவன் நடத்துவா. அவர் அழைத்தவர் எல்லாரும் வருஷத்தண்டு வந்து அத்தர் அழைத்தவர் கொண்டு போவார். எங்க கொண்டு போறாரு? வாக்கு தத்துவங்களை எடுத்து வச்சு எல்லாம் படுத்திருக்குது வீட்டுல. வாக்கு தத்துவம் எல்லாம் எல்லா வாக்கு தத்துவம் நிம்மதியா படுத்து. அதுக்குள்ள ஒரு சிலர் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் என்னட்டு எல்லா வாக்கு தத்துவம் இருக்குது, ஆனா ஒன்றுமே நிறைவேறலை. ஏன் ஏன் உனக்கு தானே கொடுக்கப்பட்டது, எனக்கு தானே கொடுக்கப்பட்டது. அப்ப வச்சிருந்து ஜெபம் பண்ணு. இயேசு போய் முழங்கால் போட்டா, முகம் குப்பர விழுந்தார். இயேசுவே முகம் குப்பர விழுந்தாருன்னு சொல்லிச்சுனா நீ நானும் எங்கப்பா, எங்க எங்க? ஹல்லேலூயா. கடந்த ஃபாஸ்டிங் பீரியட்க்கு நானும் வந்திருந்தேன் பாருங்க. சபை நிறைஞ்சிருக்குது, சபை நிறைஞ்சிருக்குது. ஃபாஸ்டிங் பீரியட்ல என்ன கூடியதாக இருந்தது ஆக்களை, ஆனால் அருமையான ஃபாஸ்டிங் பீரியடாக இருந்தது. தேவ ஆவியானவர் அளவில்லாமல் ஊட்டப்பட்டார், தேவ ஆவியானவர் அளவில்லாமல் நிறைத்தார், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைத்தார். பாருங்க அருமையாக இருந்தது. பாருங்க ஏன் சொல்றேன்னு தெரியும், ஏதோ உங்களுக்கு ஆசை காட்டுங்களை வரச்சுனா இல்லைங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் எவ்வளவு முக்கியம் என்பதை நீ கிறிஸ்தவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு பேரும் பரிசுத்த உபவாச நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடந்த நாள்ல அருமையாக இருந்து வந்திருந்த எல்லாரும் நிறைக்கப்பட்டார்கள், அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். உற்சாகமாக இருந்தது, நல்லதாக இருந்தது, நன்மையாக இருந்தது. ஆகையினாலே தேவன் இயேசுக்குள்ளே இருந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த சுபாவம் எனக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. அது இந்த கிருபைக்காய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்கப்பா. எப்பொழுதும் எப்பொழுதும் உம் சித்தத்தை நான் நிறைவேற்றேன், எப்பொழுதும் நான் உண்மையே நோக்கி நான் பார்க்கணும் ஐயா. எது வந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படி இருந்தாலும் உம்முடைய ஓட்டத்தை நான் விட்டுவிடக் கூடாது. நான் ஓடுகிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஒன்று சொல்லவா, போன ஜித் மீட்டிங்ல ஒருத்தன் வந்தான். ஒருத்தன் வந்து என்ன தெரியுமா கேட்டான், அவன் எப்படி விளங்கிக் கொள்றானோ எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேன். என்ன வந்து என்ன தெரியுமா, நான் பிரசங்கிக்க போறேன் சொல்லி கேட்டான். இந்த அளவுதான் நல்ல சந்தோஷமான காரியம் பாருங்க. அவன் கேட்டான், நானும் பிரசங்கம் பண்ண போறேன் சொல்லி. நான் சொன்னேன், நீ நல்லா ஆயத்தப்படுத்து, நீ ரெடி பண்ணிக்க, அவனை சீக்கிரத்தில் அதுல பேச விடுறேன் சொல்லி சொல்லி இருக்கிறேன். சீக்கிரத்தில் அவனை பேச விடுவேன் பாருங்க. அவன் சொல்றான், நான் பிரசங்கம் பண்ண போறேன். அதுக்கு என்னப்பா வா இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம் தேவ சித்தத்தை வளர்ந்தவர்களாக இருந்து எவ்வளவுத்துக்கு நிறைவேற்றுகிறோம், எவ்வளவுத்துக்கு நிறைவேற்றுகிறோம். கிறிஸ்து வரும் வரைக்கும் சோதனை நம் வாழ்விலே ஒட்டி கொண்டுதான் இருக்கும். கிறிஸ்து வரும் வரைக்கும் பிரச்சனைகளை நாம் சந்தித்து தான் ஆக போகிறோம். கிறிஸ்து வரும் வரைக்கும் அநேக சோதனைக்குள்ளே நாம் கடந்து செல்லத்தான் போகிறோம். அநேக மரண தருவாய்களா நாம போகத்தான் போகிறோம். கர்த்தருடைய சித்தம் இவைகள் மத்தியிலே நிறைவேறும் என்று சொல்லி சொன்னால் கலப்பையிலே கை வைத்து தொடர்ந்து நட. வேதம் சொல்லுகிறது, கலப்பையிலே கையிட்டு பார்த்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. ஆகையினாலே இயேசு சொன்னார், என் சித்தம் அல்ல. ஐயா உங்களை நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த ஆராதனையில உங்க சித்தம் நிறைவேற வேண்டுமா இல்ல தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமா? உங்க சித்தம் நிறைவேற வேண்டுமா இல்ல தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமா? தேவ சித்தம் நிறைவேறும் என்றவனுக்கு பிரச்சனைகள் பெரிய காரியம் கிடையாது, அது லேசான காரியம். ஜெபம் பண்ணிக்க சொல்லுமோ, ஆண்டவரே உமக்கு இது லேசான காரியம். என்ன, வீடு தர்றது, வேலை தர்றது, விசா தர்றது, எல்லாமே உமக்கு என்ன லேசான காரியம். ஆனா நம் வாழ்க்கையை கண்ணீர் தொடுகிற பொழுதுதான் லேசான கத்தர் எங்கேயே தெரியாம போய்விடுகிறார். விளங்குறதா? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக பக்திமான்கள், அநேக வல்லமை உள்ள தேவ மனுஷர்கள், அநேக ஊழியர்கள், அநேக பரிசுத்தவான்கள், அநேக நீதிமான்கள், அவர்கள் வந்த இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா, நல்ல ஓட்டத்தை முடித்தேன்ப்பா, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்காக அவர் வருகிற நாள்ல நீதியும் கிரீடு தருவாரே. அவருடைய ஓட்டத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஐயா அப்போஸ்தலன்ற பேரே எனக்கு வேணாம், எனக்கு வேணாப்பா, எனக்கு அப்போஸ்தலன்ற பேரும் வேணா, ஊழிய கண்ட எனக்கு தெரியும் அவன் என்ன உலக கஷ்டப்பட்டான்னு சொல்லி. அப்போஸ்தலன் நடுவில் எடுத்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, இவங்க எல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நாம ஈடுகொடுக்க ஈடுபட்டு நிக்க முடியாது. ஆனா அவங்க கலப்பையில கை வைத்தவங்க முடிவு பரியந்தம் கத்தருக்காய் ஓடினாங்க. ஓடினாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, சாப்பாடு இல்லாம அலைந்தாங்க, கப்பல்ல போய் கப்பல் உடைஞ்சு போயிட்டது. எவ்வளவு சோதனை, எவ்வளவு சோதனை. அதன் மத்தியிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதன் மத்தியிலும் நாம என்ன செய்தோம் தெரியுமா? அவர்கள் ஓடி தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். அடிக்கடி நானும் அநேக விதத்துல யோசிப்பது உண்டு. பாருங்க, ஆண்டவரே, நீர் வரும் வரைக்கும் இப்படி ஓட வேணுமா? இதுக்கெல்லாம் பென்ஷன் கிடையாதா? இடைத்தைமில வந்து உன்னுடைய ஓட்டம் காண நில்லு, என்ன முறத்தன ஓடட்டிக்கும்னு சொல்லி நீர் ஒன்று சொல்ல மாட்டீரா? அண்டெல்லாம் நான் யோசிக்கிறது உண்டு. ஏன்னு சொல்லி சொன்னா, அவ்வளவுக்கு அது கஷ்டமான ஓட்டம். அதனால நான் யோசிக்கிறேன், நமக்கு இவ்வளவு நாள் ஓடின நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, போதகர் எந்த காலத்துல இருந்து ஓடுறாரப்பா, அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லையா? நான் யோசிப்பது, ஆண்டவரே காணும், என்ன கொஞ்ச நாள்ல வந்து போட்டு நிறு நில்லு, காணும் உண்டு ஓட்டம், அடுத்தால் அடுத்தால கூப்பிடுறேன், அழைக்கிறேன், வாங்கிக்கலன்னு சொல்லி ஆண்டு. அது முடியாது, எனக்கு அப்படி ஒரு வழிபாடு இன்னும் கிடைக்கல. ஆண்டவருக்கு சோத்திரம், போதருக்கு அப்படி வழிபாடு கிடைச்சாலும் அதுல யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. வணங்குறத நான் என்ன சொல்றேன்னு சொல்லி, அவ்வளவு கடினமானது. ஆனாலும் அப்போஸ்தலர்கள் அன்று தொடங்கி அவர்கள் முடிவு வரைக்கும் வந்து சொன்னான், நல்ல ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்னைக்கு நானும் நீ இதுவரைக்கும் ஓடின ஓட்டத்தை தேவனுக்கு முன்பாக வந்து சொல்ல முடியுமா? நானும் என் குடும்பமும் இதுவரைக்கும் கர்த்தருக்குள்ள ஓடின ஓட்டம் அந்த மாதிரியப்பா. வேதனை இருந்தது, கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது, துயரம் இருந்தது, ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் என்னை நடத்தியது என்று சொல்லி உன்னாலும் என்னாலும் அடித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி 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 அவனுக்கு இருந்த பிரச்சனை ஏராளம். பாருங்க, ஒரு இடத்துல அவன் பிரச்சனை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்றுக்கு நாள் ஒன்று, ஒன்று பின்னால் ஒன்று, ஒன்று பின்னால் ஒன்று, ஒன்று பின்னால். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? அனுதினமும் ஆராதனைக்கு வருவதே நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வருவதே கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இதுக்கு தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இதுக்கு தான் இயேசு கெஸ்தமனி தோட்டத்தில் அழுதார். என்ன தம் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், அங்கிருந்து இறங்கி வந்தது நோக்க என் ஜனங்களை நான் சேர்க்கணும். ஆனா ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நினைச்சா ஆராதனைக்கு வர்றாங்க, நினைக்காதே வீட்டில் இருக்கிறாங்க. நினைச்சா விரும்பிச்சிருந்துச்சுன்னா இங்க வருவாங்க, விரும்பாட்டிக்கு என்ன விடுறதுக்கு போவாங்க, அது பிடிக்காட்டிக்கு என்ன விடுறதுக்கு போவாங்க. இதுதான் இன்னைக்கு ஜனத்தினுடைய அறிவும் வளர்ச்சியுமாக இருக்கிறது. வழங்குறதா? ஆகையினாலே பிதாவின் சித்தம் என்பது இன்னைக்கு அடிக்கடி இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? டக்கண்டு போறாங்க, டக்கண்டு நிக்கிறாங்க, டக்கண்டு பார்த்தா பிதாவின் சித்தம் என்றாங்க, உடனே பார்த்தா ஒரு கூட்டம் அங்க, ஒரு கூட்டம் இங்கேயாக இருக்கிறது. ஒரு தேவ சித்தத்தை மனுஷன் கண்டுபிடிப்பதற்கு காலங்கள் தேவைப்படுகிறது. இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நினைச்சு நினைச்சு தேவ சித்தத்தை எடுக்கிறாங்க. எப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்னுடைய வளர்ச்சி குறைச்சலோ எனக்கு தெரியாது. பாருங்க, எனக்கு அப்படி தேவன் தடக்கு புடக்கன்னு தேவ சித்தம் கொடுக்கறது கிடையாது. காலங்கள் தேவைப்படும். அதற்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு காலங்கள் தேவைப்படும். தேவரோடு அவ்வளவுக்கு உறவாருங்கிற தைரியம் நமக்கு தேவை. ஆகையினால நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா, அல்லாவிட்டா எங்கட சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, நம்முடைய சித்தம் நான் பாருங்க, இந்த பாருங்க, நான் இத்தனை வருஷம் ஒரு போது கீழே இந்த ஊழியம் செய்யறேன். பாருங்க, அவர் செய்ய வேணான்னா நான் செய்ய மாட்டேன். வேணான்னு வேணாம், போகாதேண்டா போகாதே, நில்லண்டா நெல்லு, செய்யாதேண்டா செய்யாதே, விளங்க, அவ்வளவுதான் விளங்குறதா? தேவ சித்தம் என்பது நமக்கு தெரியாவிட்டால் பேசாமல் இருங்கள், அமர்ந்திருங்கள். காலம் தேவன் விரிவிப்பார். அடுத்த நாள் வரும், அதுக்கு அடுத்த நாள் வரும், அதுக்கு அடுத்த நாள் வரும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் தெரியுமா? எமோஷனலாக முடிவெடுத்து விட்டு என்ன சொல்லுகிறோம்? தேவ சித்தம் என்றோம். எமோஷனலும் தேவ சித்தத்துக்கும் சரியான கஷ்டமா தான் இருக்கும். பாருங்க, உணர்வு பூர்வமாக சில வேலைகளை நாம் முடிவெடுத்து விடுவோம். வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, ஓட்டத்திலே, எல்லாவற்றிலையும் வழங்குறதா? நான் சில வேலைகளில் இருந்துகிற பொழுது சில காரியங்கள் அப்படி ஓடி வரும். மங்காலே மங்காடி இங்கெல்லாம் ஓடி வந்து எல்லாம் மோத்தெல்லாம் அப்படி போட்டு கொலை அடிச்சு போட்டு இருக்கும். அப்பதான் பேசாயிருப்பேன், இல்ல 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 இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ப்பா, சரியே வராது. பாருங்க, சரியே வராது. பாருங்க, ஏன் சொல்லிச்சுன்னா, எந்த காரியத்தையும் 10 தடவை யோசிக்க வேண்டும். 10 தடவை நன்றாக அலசி யோசிக்க வேண்டும். அதில் வருகிற நன்மைகள் இது என்பதை யோசிக்க வேண்டும். நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதில் கர்த்தருடைய நாமத்துக்கு நன்மை வரும் என்று சொல்லி சொன்னா அது தேவ சித்தமாக இருக்குமே ஒழிய, நீ நடக்கிற எந்த காரியத்திலையும் தேவ நாமத்திற்கு, அவருடைய நாமத்திற்கு எதிராக ஒரு காரியம் இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அதுல தேவ சித்தம் இருக்கும்னு சொல்லி நீ எனக்கு சொல்ல வச்சு புரிய வைக்காதப்பா. ஊழியக்காரர்களாகி நாம எந்த இடத்திலையும் ஊழியக்காரர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிகள் எந்த இடத்திலையும் விசுவாசிகளாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஏற்ற காரியங்களுக்கு ஏற்ற விதத்திலே நடந்து தேவ நாமம் அதன் நிமித்தம் ஒன்றும் ஏற்பட விடாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள எழுப்பி வளர்த்து அடுத்தொரு ஒரு ஊழியக்காரர்களை நிறுத்துவதற்கும் நிறுவிப்பதற்கும் சபையில இருக்கிற எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், அதுல ஊக்கமாக வேலை செய்ய வேண்டும். உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்க பிள்ளை என்ன சரி, நம்ம பிள்ளைகள் தான் சொல்லி இருக்கக்கூடாது. ஆகையினாலே தேவ சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைவேற வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. என்ன ஒரு காரியம் பார்ப்போமே சீக்கிரமா. ஏசாயா 53:7 வாசிங்க. ஏசாயா 53:7 இருந்து வாசிங்க.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலின் நியாயத்தின் பின்பு அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அற்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார்.
அவர் வாதிக்கப்பட்டதுக்கு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் இருந்தாலும் மீறினபடினாலதான் அவர் வாதிக்கப்பட்டார். வாதிக்கப்படுறது
துன்மார்களோட அவருடைய பிரேத புலியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிவரர் தம்மை
பற்றி 7வது வசனத்திற்கு வாசிங்க. அவர்
நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாட்டில நடக்கிற பக்கம் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட போகிற பொழுது நடந்தது இங்கே தீர்க்க தரிசனமாக நமக்கு வெளிக்கப்பட. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கலையா. ஆடி அடிக்க போகிற பொழுது இப்படித்தான் இருக்கும்னு சொல்றாரு, நான் பார்த்தது கிடையாது, ஆனா வேதம் சொல்லுகிற அதனால நம்புறேன், ஜனங்களும் சொல்லுகிறார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். விளங்குறதா என்ன சொல்லப்படுகிறது? சோதனையின் மத்தியில இயேசு எப்படி இருந்தார்? பேசாம இருந்தார், பேசாம இருந்தார். எங்க சிலுவைக்கு போறாரு, சிலுவையில அறிய போகிறார்கள். அவர் ஒரு தவறும் செய்யல, ஒரு பிழையும் செய்யல. அவருக்கு மேல அநியாயமாக பழி போட்டாங்க. அவர் சிலுவையில தொங்க போறாரு இந்த ஜனங்கள் என்னையும் உன்னையும் மீட்பதற்காக வேண்டி. ஆனா அவர் ஒரு வாய் திறக்கல. அவர் ஒரு வாய் திறந்திருந்தா அவர் விடுதலாக்கப்பட்டிருப்பார், தேவ சித்தம் நிறைவேறாமல் போயிருக்கும். திருப்பாண்டவர் திருப்பர் பிளான் போட வேண்டியதாக இருந்திருக்கு. தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் நெருக்கப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் சகித்து கொண்டு போக வேண்டியதுதான் தேவ மனுஷன், தேவ மனுஷனுடைய வேலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்குன்னு பாருங்க. நாம கஷ்டப்பட்டாலும் தேவ சித்தம் நிறைவேறணும், நாம உடைக்கப்பட்டாலும் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், நாங்கள் துன்பப்பட்டாலும் தேவ சித்தம் நிறைவேறும். 99% கிறிஸ்தவர்கள் செய்யற வேலை என்ன தெரியுமா? துன்பம் துயரம் வருகிற பொழுது தேவ சித்தம் ஏது எதுன்னு சொல்லி பார்க்கிறதல்ல, அதை உடைத்துக் கொண்டு தங்களுக்கு எது நன்மையாக தோன்றுகிறதோ அதை செயல்படுத்துவார்கள். நானும் கூட நான் யோசித்தபடி, நான் யோசித்து பார்த்த பொழுது இதுதான் என்ன. 99 கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு காரியம் நம் வீட்டிலே நடந்து விட்டா, நம் குடும்பத்திலே வந்து விட்டா, நம் ஊழியத்திலே வந்து விட்டா, நம் சபையிலே வந்து விட்டா, 99% என்ன செய்கிறார்கள்? உடனடியாக நமக்கு எது நன்மையாக தோன்றுகிறதோ அதை செய்து விடுவோம், அதை பேசி விடுவோம், அதை கதைத்து விடுவோம். ஆனால் தேவ சித்தம் எவ்வளவுக்கு அதனூடாக நிறைவேறும் நிறைவேறாது என்பதை நாம் யோசிப்பதே கிடையாது. இதுல நீங்க நான்ன்றதுக்கு எதுவும் கிடையாது, எல்லாருமே கூட. அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த பொழுதும் நீங்கள் புதிய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, இரவிரவாக அவரை சோதித்து காரி துப்பி கன்னத்தில அடிச்சு சவுக்கு நாளை அடிச்சு. அதுக்குள்ள பேதர், நான் அதை குறிச்சு பேச விரும்பினேன். பேதர் வந்து என்ன சொன்னா தெரியுமா? இவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபிச்சான். பேதர் யாரு? பிரதான சீசன். பிரதான சீசன் சபையில் நடக்குது, இயேசுவை தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இயேசு என்னது என்ன தெரியுமா? அவர் பேசாம இருக்கிறார். அன்பான சீசர்கள் பாருங்க, 12 சீசர்களை தேவன் எழுப்பி விட்டு 3.5 வருஷ ஊழியத்துல கலக்கி அவங்களை நம்பிட்டு போகிற பொழுது கடைசி நேரத்துல வந்து ஒருத்தர் என்ன சொல்றான் தெரியுமா? இவர் எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய நம்பிக்கை சரியப்பா, பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து சிலுவையிலே தங்க போகிற இயேசுடைய அஸ்திவாரம் இவங்க 12 பேர் தான். அவனுக்கு ஒருத்த வந்து என்ன சொல்றான்? இவர் எனக்கு தெரியாது. கண்டிப்பா சபிக்கவும் தொடங்கினானா. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பேசாம இருந்தார். ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும், இயேசு சிலுவைப்பாடு சந்திக்க வேண்டும், ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும், ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் பிசாசின் கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டும், பரலோகத்துக்கு அதாவது ஆதியாகமத்திலே பிசாசினிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த உறவு தேவனுக்கும் ஜனங்களுக்கு இருந்த உறவு உடைக்கப்பட்ட அந்த உறவு திருப்பவும் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் ஐயா. அதனால நான் பேசாம இருக்கிறேன். இந்த பாருங்க, ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் பேசாம இருப்பார்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இயேசு வருகிற பொழுது இப்ப வந்தது போல அவர் பேசாம இருப்பார்னு சொல்லி நினைக்கிறீர்களா? கிருபையின் காலம் என்று சொல்லி ஒன்றை பொறிச்சு இயேசு வச்சு கிறிஸ்தவர்களாகிய நாம் அல்லாவிட்டால் தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்கிற வேலைகள் இருக்கு பாருங்க. கிருபையின் காலம் என்று சொல்லி தைரியமாக பேசுகிறோம், கிருபையும் தைரியமாக பேசுகிறோம். கிருபி என்னன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நானும் நீயும் செய்து வாழ்ந்து துள்ளின துள்ளலுக்கெல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறமே, அதுதான் கிருபை. நானும் நீயும் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்தென்று மூச்சு விட்டு எடுத்துட்டு இருக்கும் பாருங்க. அதுக்கு காரணம் வந்து தேவனுடைய கிருபை. அந்த காலத்தை நமக்கு கொடுத்தபடினால நாம் என்ன நினைக்கிறோம், அதை அசட்ட பண்றோமோ என்னவோ எனக்கு தெரியாது, விளங்குறதா? ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முன்வைத்தபடினாலே அவங்க என்ன பேசினாலும் பேசட்டும். காரி துப்பு நாங்கள் இன்றைக்கு காரி துப்ப முடியுமா? யாரையாவது காரி துப்ப முடியாது பாருங்க. யாரையும் யாரும் காரி துப்ப முடியாது. துப்பின் துப்புனது காரணாலே போச்சு, அவர் துப்புறதுக்கு துப்பலே வராது. அப்படி இருக்கிற காலம். ஆனா இயேசு என்ன செய்தா தெரியுமா? கண்ணை கட்டி போட்டு அடிச்சாங்க. சொல்லு, ஞான திருஷ்டி சொல்லு, யாரு அடிச்சதுன்னு சொல்லு. அவருக்கு சொல்ல தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அவர் மனுஷனாக பாடுபட வேண்டும், தேவனாக எழுந்திருக்க வேண்டும். ஆகவே மனிதராக பாடுபடுகிற பொழுது யார் அடிச்சா எவன் அடிச்சான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பேசாம இருந்தார் பாரு. எல்லாம் முடிஞ்சு இயேசுவை கொண்டு போனார்கள் இல்லையா? அடிச்சு துப்பி கடைசியில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவருடைய வஸ்திரங்களை கூட பங்கிட்டு கொண்டாங்க. அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அதையும் புடுங்கி ரெண்டாக்கி பங்கிட்டு கொண்டாங்க பாரு. ஆண்டவருடைய வஸ்திரத்தையே பங்கிட்டு அதன் மத்தியிலையும் தேவன் பிதாவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும்னு சொல்லி நின்றாரே, அது எவ்வளவு ஒரு காரியம் தெரியுமா? இன்றைக்கு நமக்கு என்ன போனாலும் பரவாயில்லை, தேவ சித்தம் தான் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் நிற்க முடியுமா? அல்ல, அப்படி சிந்திக்க முடியுமா? நான் பல தடவைகளிலே பல விதத்திலே யோசிக்கிறவன். நான் யோசிக்கிற யோசனையை நீங்க யோசித்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கஷ்டம். நான் பல விதத்திலே சிந்திப்பதுண்டு, பல கோணத்திலே சிந்திப்பதுண்டு, பல விதமாக நான் சிந்தித்துக் கொள்வேன். என்னை குறித்து சிந்தித்துக் கொள்வேன், ஊழியத்தை குறித்து சிந்தித்துக் கொள்வேன், சபையை குறித்து சிந்தித்துக் கொள்வேன், தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்தித்துக் கொள்வேன். பல வேளைகளிலே பல விதத்திலே நான் சிந்திப்பதுண்டு. ஆனாலும் அவர்களுக்கு மேலாக தேவ சித்தம் நிறைவேறணும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விளங்கிச்சுதான்? என்னுடைய காரியம் என்ன தெரியுமா? என் நிமித்தம் ஒருவரும் இடறி போய்விடக் கூடாது. என்னுடைய சிந்தனை அப்படி இருக்கு. என் நிமித்தமாக ஒருவன் இடறி போய்விடக் கூடாது. என் நிமித்தமாக நாலு பேர் தேவனிடத்தில் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். என் நிமித்தம் நாலு பேர் இடறி போக கூடாது என்பது என்னுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. ஆகையினாலே தேவ சித்தத்தை தயவு செய்து முன்வைத்து உங்கள் விருப்பங்களையும் உங்கள் சித்தங்களையும் பின்வைத்து நடவுங்கள், ஓடுங்கள். கிறிஸ்து வருகிற பொழுது நல்ல ஓட்டத்தை முடித்தேன், அதுக்கு மேலாக விசுவாசத்தை நான் காத்துக் கொண்டேன். என்னோடத்தில் அவர் வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி இருக்கு. ஐயா, உன் விசுவாசம் வட்டிக்க பண்ணுவதற்கு ஏதாவது செய், உன் விசுவாசம் இன்னும் வைராக்கியம் கொள்வதற்கு ஏதாவது செய், நீ இப்பொழுது இருக்கிற இடத்தை விட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஏதாவது செய். அதை விட்டுட்டு சும்மா இருந்து அலட்டி 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 உன் ஆவியை கெடுத்து கொள்ளாது. இன்னைக்கு அநேகருடைய அபிஷேகம் தங்களுக்கு தெரியாமலேயே ஊத்துட்டு போகுது, ஊத்துட்டு போகுது. அநேகருடைய பாத்திரங்கள் கவுட்டுவத்த பாத்திரங்களாக இருக்கிறது, நடைகிறதே இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கிறீங்க.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நுறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர். பாருங்க, துக்கமே நிறைந்து போயிருந்தார் ஆண்டவர். தெரியுமா, அவர் மரணத்தை குறித்து அவர் போடு போடு பாரு. இந்த பாருங்க, துக்கம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் ஏதோ என்னவோ அப்போ அப்போ வருது. ஒன்று பிள்ளைகளை குறித்து துக்கம், புருஷனை குறித்து துக்கம், மனைவியை குறித்து துக்கம், சொந்தத்தை குறித்து துக்கம், என்ன என்ன உழைக்கையில் இருந்து துக்கம், உழைச்சி வச்சிருக்கிறமேன்ற துக்கம், எல்லாமே துக்கம் தான். ஆனா இயேசு அவர் என்ன, அவர் துக்கம் நிறைந்தவர்களாக இருந்தும் பிதாவின் சித்தம் எனக்கு முக்கியம், தேவனின் சித்தம் எனக்கு முக்கியம், தேவன் என்ன செய்ய போகிறார் அதை செய்து முடிக்கட்டுக்கும். அதனால தான் சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, நான் வந்த நோக்கம் எல்லாம் முடிந்தது, பிதா என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடிச்சேன். இன்றைக்கு அதே கேள்வியை அல்லாஹ்விட்ட அப்படி ஒரு பதில் நாம் சொல்ல முடியுமா? நான் எல்லாம் செய்து முடிச்சுட்டேன், எல்லாம் செய்துட்டேப்பா, தேவன் என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டேன், தேவன் எனக்குள்ள வைத்திருந்த நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் முடிச்சுட்டேன், எனக்கு சொன்னதை எல்லாம் அப்படியே நான் செய்துட்டேன், பிதா என்ன சொன்னாரோ அதையே நான் செய்தேன், ஒன்றும் தவறல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது கூறி தன் ஆவியை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தாரா? அவர் ஒப்பு கொடுத்தது சரி, ஆனா நானும் நீயும் இன்னைக்கு சொல்ல முடியுமா, எல்லாவற்றையும் செய்கிறேப்பா, கஷ்டம் துன்பம் வேதனை தள்ளப்பட்டு புறக்கணித்து வேதனை நிறைந்தவனாய் நான் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்கிறேன், அதை நான் செய்கிறேன், தேவன் எதை விரும்புகிறாரோ அதற்கு நான் பாடுபடுகிறேன், தேவன் வேதத்தில் சொன்ன வார்த்தைகளை கை கொள்வதற்காய் நான் கஷ்டப்படுகிறேன். அதே குருசில இருந்து சிலுவையில் இருந்து இயேசு என்ன செய்தார் தெரியுமா? ரெண்டு காரியம் செய்தார், என்ன தெரியுமா? சிலுவையில் இருந்து ஒன்று கள்ளனை பார்த்து சொன்னாரு, உனக்கு ரட்சிப்பு, துன்பம் துயரம் வேதனை கஷ்டம் துன்பத்திலையும் ஆண்டவருடைய நோக்கம் தவறே இல்லை. அவர் சிலுவையில தொங்கி, இன்னைக்கு நாம வீட்டில இருந்தே நமக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கிறோம், ஏசு சிலுவையில தொங்கிக் கொண்டு என்ன இன்னைக்கு பெரிய வழின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு நல்ல ஞாயிற்றுக்கிழமை, பரிசுத்த ஓய்வு நாள், ஏசு சிலுவையில இருந்து பக்கத்துல இருந்த கல்லனை பார்த்து என்ன சொன்னா, இன்னைக்கு நீ என்னோட கூட இருப்பாயப்பா, இன்னைக்கு நீ என்னோட கூட இருப்பாய். அவர் துக்கம் நிறைந்தவரும் வேதனை நிறைந்தவரும் கஷ்டம் நிறைந்தவரும் அடிபட்டு ரத்தம் எல்லாம் ஊத்துண்டு கொண்டு போற இடத்துல அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? கள்ளனுக்கு சுவிசேஷம் நடக்குது, கள்ளனே கள்ளனே இன்றைக்கு நீ என்ன செய்வாய், என்னோட வருவாய். நானும் பல தடவை சொல்றது பாருங்க, வேலை செய்துட்டு வந்து அலுப்பா இருக்குது, போக கஷ்டமா இருக்கு, வர கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் நாம பலதை சொல்வோம். நல்ல காலம் நான் சிலுவையில தொங்கல பாருங்க, ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு சொல்றாரு கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட இருப்பாய். அவருக்கு சிலுவையில தொங்குறது பெருசாக தெரியல, பிதாவின் சித்தம் பெரிதாக தெரிந்தது. வந்ததின் நோக்கம் என்ன? ஜனங்களை நான் எப்படியாவது தேவ பக்கம் திருப்ப வேண்டும், ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஜனங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அதனால சிலுவையில பார்த்தார், ஒருத்த அங்கால புறுபுறுக்கிறான், இருந்து ஒரு கள்ள நின்று இயேசுவ பேசி பேசிட்டு பேசுறான், மற்ற கல்ல இருக்கான், அவர் இயேசுவ நீ இன்னைக்கு என்னோட இருப்பாய், நீ இன்னைக்கு என்னோட இருப்ப. நான் சொல்றேன், பேசுகிற கள்ளனுக்கு பரலோகம் கிடையாது, பேசாம இருக்கிற கள்ளனுக்கு பரலோகம். நான் கேள்வி கேட்கவா, நீ பேசுகிற கள்ளனா இல்ல பேசாம இருக்கிற கள்ளனா? பேசுகிற கள்ளனுக்கு பரலோகத்தை குறிச்சு பேச்சே கிடையாது, பேசாம இருந்த கள்ளனை பார்த்து இயேசு சொன்னார், இன்னைக்கு நீ என்னோட இருப்பாயப்பா. எங்க இருக்கிறார் இயேசு? சிலுவையில. ரெண்டு கையும் தொங்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ரெண்டு கையும் போட்டு அடிச்சிட்டாங்க, காலும் போட்டு அடிச்சிட்டாங்க, ரத்தம் எல்லாம் பாஞ்சு போயிட்டு. நான் எதுக்கு குத்தமா சொல்றது பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆராதனைக்கு போகாம விடுறது, சின்ன சின்ன காரியங்களுக்கு பவிஷடிக்கு போகாம விடுறது, சின்ன சின்ன காரியங்களுக்கு பிரேயருக்கு போகாம விடுறது, இதுக்கெல்லாம் எங்க பதில் கொடுக்க போறீங்க? சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் பேசாம இருப்பார்கள் இல்லையா? வேணாம், ஆராதனைக்கு போனா காணும், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். இயேசு சிலுவையிலே தொங்கின வண்ணமாக இருந்து என்ன சின்ன தெரியுமா? நீ இன்னைக்கு என்னோட கூட இருப்பாய். அடுத்தவர் சொன்னார் இல்லையா, ஆண்டவரே சீக்கிரமா முடிச்சிடறேன், ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னிங்கப்பா, ஏதோ செய்துட்டாங்க தப்பிட்டாங்க, மன்னிங்கப்பா, மன்னிச்சிருங்க. மன்னிப்பது தெய்வீகம் என்று சொல்லி கழிப்பிடுவாங்க. மன்னிப்பது எப்படி? அது தேவனுக்குரிய சுபாவம். மன்னிப்பது தேவனுக்குரிய சுபாவம் பாருங்க, மன்னிப்பது லேசான காரியம் கிடையாது, அது தேவனுடைய சுபாவம். தேவன் மன்னித்தார், அதனால நாம மன்னிக்க முடியாது என்று சொல்லி விடுவோம் இல்லையா? ஆனா இயேசு சிலுவையில இருந்து எனக்கு கீழே இருந்து இயேசு மன்னிச்சிருந்தா அது வேற பிரச்சனை பாருங்க. இயேசு கீழே அநேகரை மன்னித்தார், அநேகரிடம் வந்தாங்க, அநேகர் பாவமா பாவிகளாக வந்தாங்க, அநியாயக்காரராக வந்தாங்க, அட்டவாசக்காரராக வந்தாங்க. இயேசு இந்த மன்னிச்சது, இந்த போசுகமாகிரு நல்லாயிரு வாழ்ந்துருந்து அனுப்பிவிட்டார். ஆனா இயேசு இருக்கிறது சிலுவையில, அவர் மறிக்க போகிறார், ஆனாலும் அவர் தேவ சித்தத்தை விட இல்ல பாருங்க. அவர் சொல்ற, பிதாவே நான் மறிக்கிறதை குறித்து நீர் ஒண்ணும் யோசி, எனக்கு அருமையான அந்த சம்பவத்தை கொஞ்சம் விவரித்து யோசிச்சீங்க. அவர் பிதா தவப்பன்ட்ட கேட்கிறாரு, உம்முடைய குமாரனாகி நான் சிலுவையில மறிப்பதை குறித்து நீர் ஒண்ணு யோசியாதையும், ஆனா இந்த ஜனங்களை மன்னியும், இந்த ஜனங்களை மன்னியும் என்றார். இது என்னப்பா? இது ஏன் தெரியுமா? பிதாவுக்கு குமாரனுக்கு பிதாவுடைய சித்தம் மிகவும் முக்கியமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மளை தேடி இங்க வந்தாரா? அவருக்கு நல்ல இடத்துல இருப்பது, மேன்மையான இடத்துல இருக்குது, அதெல்லாம் நோட், அதெல்லாம் பிரச்சனை. பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? தன்னுடைய பேரான குமாரனை அவர் அனுப்புவாராம், அவர் பூமிக்கு போவாராம், 33 வருஷம் 3 வருஷம் ஊழியம் முடித்ததன் பின்பு சிலுவையிலே அடிக்கப்பட்டு பாவத்துக்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த 3வது நாள் வருவாராம் என்பது தேவ சித்தம். அவர் நின்று கொண்டு சிலுவையில நின்று சொல்றாரு என்ன தெரியுமா, முதலாவது என்ன சொன்னாரு, கள்ளனுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, ரெண்டாவது ஆண்டவரே இவர்களை மன்னிங்கப்பா. எங்க இருக்கிறாரு, சிலுவையில. கொஞ்ச நேரத்தில் அவரே போறாரு, அதுக்குள்ள மன்னிப்பு கொடுக்கிறாரு. வேதத்துல என்ன ஒரு பக்கத்துல இருந்து பாருங்க, எனக்கு கண காரியங்கள் பாக்கலாமாங்க, இயேசுடைய சுபாவத்தை குறித்து நான் பாக்கிறேன் பார்க்க வேண்டிய எனக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, எங்களுக்குள்ள எவ்வளவு சுபாவம் இருக்கிறது, எங்களுக்குள்ள எவ்வளவு சுபாவம் இருக்கிறது. ஐயா நான் திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவர் என்ற பேர்ல வாழ்ந்து உனக்கு எந்த நன்மையும் கிடையாது, எனக்கும் தான் கிடைக்கவே கிடையாது. உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக வாழுங்க. வழங்குறதா, இன்னைக்கு நாம சபைக்கு வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், நல்ல கிறிஸ்தவர்கள் என்று பெயர் எடுக்கலாம், நல்ல விசுவாசி என்று பெயர் எடுக்கலாம், இதெல்லாம் அந்த வருகை நாள்ல ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. விளங்கிச்சுதா, நாளைக்கு மறுத்தமோ பரலோகம் போகணும், நாளைக்கு மறுத்தா தேவனுக்கு முன்பாக நாம் நிக்கணும். சொல்ல முடியுமா போய் நண்டு, சொல்ல முடியுமா போய் நண்டு உண்டு, அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க சரியில்லை, இங்க சரியில்லை, இவ சரியில்லை, அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா, இல்ல உன்னை காத்துக்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுது, முதல்ல உன்னை காத்துக்கள், அதுக்கு போற மற்றவனை ஆயத்தப்படுத்தி சரிப்படுத்திக்க, மற்றவனை தயார்படுத்திக்க. ஆனா முதல்ல உன்னை பாதுகாத்துக்கள். இன்னைக்கு அநேகர் தங்களை மறந்து மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள், தங்களை மறந்து விடுவார்கள். நாம எப்படி இருக்க, அது எல்லாம் பிரச்சனை இல்லை, பிரதர் நீங்க 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 தான் நீங்க நீங்க சிஸ்டர் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் பரலோகம் போகணும். முதல்ல ஆகினாலே உன் வாழ்க்கையிலே உன் ஓட்டத்திலே மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா, தேவனுடைய சித்தம். அவர் உன் வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறார், அவர் சபையின் வாழ்க்கையில என்ன நினைக்க விரும்புகிறார், அவர் ஊழியத்தில் அவர் என்ன நினைக்க விரும்புகிறார். ஐயா நீ இழக்கிறதை இல்ல, ஆனால் தேவ சித்தம் அதனால உடைக்கப்பட்டு போய்விடக்கூடாது. தேவ சித்தம் அதனால உடைக்கப்பட்டு கூடாது. வேதத்திலே பல தடவைகள் தேவனுடைய சித்தம் உடைக்கப்பட்டபடியினால் அவர் வேற விதங்களிலே திருப்பி நடக்க வேண்டியதாக இருந்தது. வேற கோணங்கள் என்ன இருக்கு, ஆதாம் ஆதியாமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாழ்ந்த சம்பவத்தின் நிமித்தம் தான் பூமி இந்த நிலைமைக்கு வந்தது, அது நிமித்தம் தான் கிறிஸ்து திருப்பி வரவேண்டி இருந்தது. அதே வழியில நீங்க பாருங்க, ஆதாம் ஏவாழ்ந்த சம்பவத்தில் அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு கிறிஸ்து வந்திருப்பாரான்னு எனக்கு தெரியாது. அதுக்காக எப்படி புத்தகங்கள் நிறுவனங்கள் எழுதப்பட்டிருக்கா எனக்கு தெரியாது. என்ன தேவனுடைய சித்தம் இப்படி இருந்தது, அதனால உன் சித்தமும் உடைக்கப்பட்டு இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற சித்தங்கள் உடைக்கப்பட்டு தேவன் வேற வழிகளை நாடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கப்பா, கவனமா இருங்க. இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையில நீ எவ்வளவுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறாய் என்பதை மாத்திரம் அறிந்துகொள், சிந்தித்துக்கொள், யோசித்துக்கொள். எது நடந்தாலும் அதுல தேவ சித்தம் நிறைவேறுகிறதா என்பதை குறித்து கவனமாக இருங்கப்பா, கவனமாக இருங்க. ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். நீங்க யூதாஸ் கரியத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, யூதாஸ் கரியத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு எப்படி இருந்ததோ, இன்றைக்கு யூதாஸ் கரியத்துன்னு சொன்னா யாரும் விரும்ப மாட்டார்கள். இயேசுவை காட்டி கொடுத்தவன், இயேசுவை காட்டி கொடுத்தவன், இயேசுவை காட்டி கொடுத்தவன் சொல்லி யூதாஸ் என்ற பேரையும் யாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்க மாட்டார்கள். இது பேரா, இது சரி வர்றது. ஆனால் 12 சீசத்துவத்திலே அவன் ஒருவனாக இருந்த ஒரு மனுஷன், 12 சீசத்துவத்தில் ஒருவனாக இருந்த ஒரு ஊழியர். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் வழிதப்பி போயிட்டான் பாருங்க. தேவ சித்தத்தில் அவன் தன் சித்தத்தை செய்ய தொடங்கிட்டான், தேவ சித்த செய்யல அவன் தந்த வேலையை பார்க்க தொடங்கிட்டான் இல்லையா, அதனால அவன் வழிமுறை போயிட்டான். ஆனால் அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிற பொழுது அவன் இயேசுவுக்கு முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆச்சரியம் பாருங்க இல்லையா, முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்த பொழுது இயேசு என்ன தெரியுமா சொன்ன, இயேசு என்ன தெரியும், இயேசுக்கு தெரியும், எங்க பந்தி இருந்த பொழுதே இயேசுக்கு தெரியும் யூதாசு யூதாசு என்ன காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி, பந்தியிலேயே தெரியும், பரிசுத்த பந்தியிலே தெரியும் யூதாசினை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி. ஆண்டவருக்கு முதல்ல தெரிந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு, என்ன சொன்னார் திருப்பி சொல்லுங்க, என்ன சொன்னார் திருப்பி சொல்லுங்க, என்ன சொன்னார், அநியாயக்காரன் தான், அக்கிரமக்காரன் தான், வேண்டாதவன் தான், தேவையில்லாதவன் தான். ஆனாலும் ஏஜ் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, சிநேகிதனே வாப்பா, வடிவ கட்டி பிடிச்சி எனக்கு மொத்தம் தந்து என்னை காட்டி கொடுத்துட்டு போயிரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனண்டா நான் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நான் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன், சந்தித்து விட்டு போ, நான் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள எவ்வளவு இருக்கிறது, தேவனுடைய அன்பு நமக்குள்ள எவ்வளவு இருக்கிறது, என்ன நமக்குள்ள இருக்கிறது. யூதாஸ் கரியத்து வந்தா முத்தம் செய்தான், அவன் போயிட்டான், அவன் கடைசியில் 4 செத்தான் பாருங்க, அவன் 4 உயிரை விட்டான். விளங்குறதா, விளங்குறதா, தேவ சித்தத்துக்கு எதிராகவும் புறம்பாகவும் நடந்து கொண்ட அந்த மனுஷனுடைய நிலைமை அப்படி ஆயிட்டு, விளங்குறதா. ஆகையினாலே தேவ சித்தத்தை செய்யுங்க. கஷ்டம் நம் பக்கத்தில் வரட்டும், துன்பம் நம் பக்கத்தில் வரட்டும், பிரச்சனை எங்கள் பக்கத்தில் வரட்டும், வேதனை எங்கள் பக்கத்தில் வரட்டும், கண்ணீர் நமக்கு வரட்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. தேவன் உனக்கு கொடுத்தது என்ன, தேவன் உன்னை செய்ய சொன்னது என்ன, அதை செய், அதை மாத்திரமே செய். விளங்குறதா? அதை வைராக்கியமாய் செய். அதை குறித்து நான் பேச இன்னைக்கு விரும்பல. எந்த விதத்துல செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அசட்டியாக தேவனுடைய காரியத்தை சொன்னால் அவன் சபிக்கப்பட்டான். அசதியா எதையும் செய்யாதீங்க, வேணுமென்று செய்யாதீங்க, செய்ய வேணுமென்று செய்யாதீங்க, மற்றவர்களுக்காகவும் செய்யாதீங்க. தேவ சித்தம் நிறைவேறவே செய்யுங்க, தேவ விருப்பம் நிறைவேறவே செய்யுங்க. எது செய்தால், எது செய்தால் தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள எவ்வளவு இருக்கிறது அப்படி நீங்க பாருங்க. ஜோவான் 13:45 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியும்? அப்படி விடுங்க, அப்படி விடுங்க, அப்படி இருக்கட்டு போறீங்க. நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஆண்டவர் இயேசு எல்லாருடைய கால்களையும் என்ன செய்தாராம்? சீசருடைய 12 சீசருடைய கால்களையும் கழுவினாராம். 12 சீசருடைய கால்களையும் கிறிஸ்து கழுவினார், இயேசு கழுவினார். இன்னைக்கு என்ன கழுவ சொல்லி கேட்டா சரியப்பா, முகமும் மாறி அடுத்த ஞாயிற்றுல ஜெயத்துக்கு வரணும்ன்றதும் கேள்விதான். பாஸ்டர் வந்து என்னட்டு சொன்னா, இங்க வா ஊழியக்காரன், எல்லாருடைய கால்களையும் கழுவு. ரெண்டா எப்படி இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அடுத்த ஞாயிற்றுல ஜெயத்துக்கு வரணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. வழங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி 12 சீசர்களையும் இருக்க வச்சு விட்டு அவர் மெது மெதுவா ஒவ்வொருத்தன போறாரு. இதுக்குள்ள யூதாஸ் கரியோத்து இருக்கான் பாருங்க, இயேசுவை காட்டி கொடுக்க போறானா? அடுத்தது பேதர் இருக்கிறான் பாருங்க, அவன் இயேசுவை சபிக்க போறான். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மற்றொரு கூட்டம் கிறிஸ்து சிலுவையில அறியப்பட்டு உயிர்த்தெழுந்தான்னு சொன்ன உடனே எல்லாம் ரூம போட்டு போட்டு இருந்துட்டு, அது ஒரு குரூப். அதை விடுங்க, அது கொஞ்சம் அப்பாவி இல்லையா. இங்கெல்லாம் யூதாஸ் அவர் இயேசுவை காட்டி கொடுக்க போறாரு, அது ஒண்ணு. பேதர் என்னதுன்னா வேலைக்காரிக்கு முன்னுக்கு வந்திருந்தது, குளிர்காயிருந்து வந்திருந்தே இயேசுவையும் தெரியாது, அந்த ஊரும் தெரியாது, இவரையும் தெரியாது என்று சபிக்க தொடங்குறேன். இவங்களுக்கு இவங்களுக்கு இயேசு என்ன செய்யறாரு? கால் கழுவி துடைச்சு வர்றார். இது எங்களால செய்ய முடியுமா? எல்லாட்ட என்ன கேளுங்க, என்ன 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 வச்சு கேளுங்க. இந்த பாருங்க, இயேசு கற்பித்த சத்தியம்தான், கடினமான சத்தியம்தான். செய்யத்தான் வேணும் என்று சொல்லி சொன்னான், செய்து ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் யோசிக்கிறது, சில பேருக்குள்ள திருவிருந்து வைக்கிறது போல ஒன்றப்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வாசல்ல வந்து வரணும், ஒருத்தன் கால கழுவிட்டு தான் உள்ளுக்கு வரணும்னு சொல்லி. நான் அன்னைக்கு அரவாசி பேர் சேர்த்து வர மாட்டாங்க, அன்னைக்கு அரவாசி பேர் சேர்த்து வர மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஏன்னா கம்பெனியும் திருவிருந்து பரிசுத்தம் என்றால் மற்றவனுக்கு தெரிஞ்சதுல கண்ணை முடிச்சு முழுங்கிட்டு போறோம். திருவிருந்து எந்த கோலத்திலையும் எடுத்தாலும் வேதம் நமக்கு திட்டமாக போதிச்சும் இன்னைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையில திருவிருந்து எடுக்கிறதை குறித்து கவனமா இருங்க. திருவிருந்து காரியத்துல நான் எச்சரிச்சு பேசுறேன் உங்களுக்கு. உன் மனம் சஞ்சலமா இருந்தால் திருவிருந்து எடுக்காத, எடுக்கவே எடுக்காது. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், இயேசு எல்லாருடைய கால்களையும் மடிவாக கழுவி உள்ளுக்கு வாங்கப்பா, உள்ளுக்கு வாங்க. பேதுரு பார்த்தாஞ்சுவா, உண்ட கால கழுப்புற எந்த காலெல்லாம் கழுவப்படாது பாருங்க. இந்த எடுத்து கொடுத்து பேசுறவங்க அந்த எடுப்பு காட்டு பேசுறது. சில விசுவாசிகள் அப்படி எங்கேயும் இருப்பார்கள் இல்லையா? எடுத்து பாஸ்டர் நீங்க செய்ய கூடாது. பாஸ்டர் கடைசியில திட்டுறது அவங்களதான் இருப்பாங்க. விளங்கிச்சுதான்? பாஸ்டர் நீங்க ஒண்ணு செய்ய கூடாது. பாஸ்டர் கண்டுட்டு கடைசியா திட்டுறது அவங்களதான் இருப்பாங்க. எனக்கும் பங்கே கிடையாது. அப்ப நீ மேலிருந்து கீழே வரையும் கழுவ கழுவ வேண்டியது கழுவினா காணுமையா? இயேசுக்கே பிரசங்கிச்ச பேதுரு. அவர் கடைசியில எங்க வந்து நின்றாரு? உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு இயேசுவை சபித்தான், ஆனா திரும்பி பார்த்தது யாரு தெரியுமா? சபிக்கிற பொழுது இயேசு அந்த பக்கத்தால கொண்டு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதுல திரும்பி பார்த்தது யார் தெரியுமா? இயேசுதான் திரும்பி பார்த்தார். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் திரும்பி பார்க்க கஷ்டம் பாருங்க இல்லையா? ஆனா இயேசு பேதுரு சபித்து முடிந்த உடனே அவரை திரும்பி பார்த்துட்டு படி போறார். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சோ, இயேசு எனக்கு சொன்னாரே சேவல் கூவுறதுக்கு முதல்ல நீ மறுதலுப்பாயன்னு சொல்லி, ஐயோன்னு சொல்லி கதறி அழுகிறான், புலம்பி அழுகிறான், வேதனையோடு அழுகிறான், மனங்கசந்து அழுகிறான். அந்த மனுஷன் அழுது புலம்பி கத்திரத்திலே மனம் திரும்பி திரும்பவும் அழும்பியோடு நான் பாருங்க. அதற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அருமையான ஊழியத்தை கட்டி, அநேக சபைகளை கட்டி, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள இழுத்து சென்ற பெரிய ஒரு ஊழியக்காரன் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள்ல கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும்ப்பா. எனக்கும் தான் பாருங்க, யாராவது சரப்புரண்டு பேசி விட்டால் மோமெல்லாம் மாறிடும், மோமெல்லாம் மாறிடும் பாருங்க. மோமெல்லாம் மாறி என்ன செய்ய தெரியாதது போல நிப்போம் சில வேலைகள்ல. மோமெல்லாம் மாறிடும் பாருங்க. முகம் மாறுற கதையெல்லாம் வேதத்துல இருக்கு. முகம் முகம் மாறினாலே பிரச்சனை தான் இல்லையா? ஆகையினால நாம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்குங்க. வேதத்துல இருந்து நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கு. நான் சொன்ன எனக்கு தெரியல, அந்த அந்த ஊழியக்காரன் பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். பாச சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு ஒரு வயதுக்கு முதிர்ந்த ஊழியக்காரன், அன்னைக்கு போன பிரசங்கத்திலே நான் சொல்லியிருப்பேன். என்ன செய்தா, இரவு இரவு இப்படி லாம்பில் இருந்து பைபிளை தட்டி 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 பார்த்துக்கொண்டே இருந்தாரா? அப்ப அந்த ஊழியக்காரனுடைய வேலைக்காரன் வந்து கேக்குறான், இந்த இரவில என்னையா பைபிளை திறந்து பார்த்து கொண்டிருக்கீங்க? அந்த வயது வந்த ஊழியக்காரன் சொன்னா, இதுவரைக்கும் நான் கை கொள்ளாத ஒரு வார்த்தை இருந்தா, அப்படி ஒரு வார்த்தை இருக்குதான்னு சொல்லி நான் தட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வயந்து முடிந்த ஊழியக்காரனோடு உன்னை இன்னைக்கு வைத்து பார்க்கிற பொழுது நீ நான் எவ்வளவு வார்த்தைகள் கை கொள்ள இருக்குது, எவ்வளவு வார்த்தைகள் கை கொள்ள இருக்கிறது. அவர்கள் செய்கிறார்கள் சொல்லி நீ செய்யாத, அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லி நீ பேசாதே, அவர்கள் நடக்கிறார்கள் சொல்லி நீ நடவாத. நீ கிறிஸ்தவனாய் நட, கிறிஸ்துவை பின்பற்றி நட, இயேசுவை பின்பற்றி நட, இயேசு சொன்னதை கை கொள்ளு, தேவ வார்த்தைகளை கை கொள்ளு. ஐயா, தேவன் சொன்னதை மாத்திரம் கை கொள்ளுங்க, வேற ஒன்றும் செய்யாதே, வேற எதுக்கும் செய்யாதே, அது உங்க வேலையும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் விருப்பத்தை விட தேவனுடைய விருப்பம் மிகவும் முக்கியம் என்பதை இந்த நாளிலே கருத்தில் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்கள் நோக்கத்தை விட தேவனுடைய நோக்கம் மிகவும் முக்கியம் என்பதை தயவு செய்து இந்த நாளிலே கருத்தில் கொள்ளுங்கள். இதை விட பல காரியங்களை நான் பார்த்து உங்கள் மத்தியில செய்தி பார்க்க எனக்கு விருப்பம். ஒரு வசனத்தை வாசிப்போமா, மத்த 5:44 வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அதை வாசிச்சு நான் முடிச்சிருவேன். அதுல பின்னுக்கு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, அருமையான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு பாருங்க. மத்தேயு 5:44 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்க போறேன், வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை திணையுங்கள், உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவளுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
அப்படி இருக்கட்டும் பாருங்க, இந்த மேல் 44 வசனம் இருக்கு பாருங்க. ஒரு காலத்துக்கு முன்பதாக எங்களுடைய அம்மா அந்த கலண்டர் மாதிரி ஒன்றை வேண்டிக் கொண்டு எங்களுடைய இருக்கிற அந்த அலுமாரிக்கு மேல அப்படி கொழுகி விட்டான். கொழுகி விட்டது வந்து எனக்கு, வேறொருத்தருக்கும் கொழுகி விடல. நீ பேசுறனே, நீ கதைக்கிறனே, இந்த வசனத்தை நீ கை கொள்ளணும்னு சொல்லி அந்த வசனத்தை கொண்டு இன்றைக்கும் அது தொங்குதாங்க. அந்த வசனத்தை மாத்திரம் திருப்பி வாசிங்க, திருப்பி.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை
சிநேகிங்கள்,
சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க,
ஆசீர்வதிங்கள்,
உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க,
நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும்
ஜெபம் பண்ணுங்க. இதுதான் இயேசுவும் செய்தாரு, வாசிங்க.
இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய்,
இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவ்வளவுதான் வசனம், அதுக்கு மேலையும் கிடையாது கீழையும் கிடையாது. சரியா, மேல நீங்க என்ன வச்சாலும் அது ஒவ்வ போறது கிடையாது, கீழே நீங்க என்ன ஒட்டினாலும் ஒவ்வ போறதும் கிடையாது. விளங்குறதா? இது இயேசுடைய சுபாவம் அல்லாவிட்டால், இயேசுடைய குணாதிசயம் அல்லாவிட்டால், இயேசு விரும்புகிறது என்று சொல்லினான். இதை விட நீ நானும் தேவன் புத்திரர் என்பதை வேற விதத்துல காட்டுவதற்கு வேதத்துல பதில் கிடையாது, வேற வழி எதுவும் கிடையாது, வேற வழி எதுவும். ஞானஸ்தானம் எடுத்தபடினால் நான் தேவ புத்திரன் சொல்லி தேவன் சொல்ல போறது கிடையாது. திருவிருந்தில பங்கு பெறுகிறபடினால் அது பரிசுத்தமானது திரும்ப சொல்றேன், அதனால நான் தேவ புத்திரன் சொல்லி தேவன் வந்து சொல்ல போறது கிடையாது. எனக்கு தான் உங்களுக்கு தான் பாருங்க, வசனம் வார்த்தையும் வழங்குறதா? எனக்கு தான் உங்களுக்கு தான் பாருங்க, அதனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. வழங்குறதா? நல்ல காணிக்கை கொடுக்கறதுனாலே உண்மை உத்தவமாய் கொடுத்தான் சொல்லி ஆண்டவர் அன்பு கூற போறது கிடையாது. வழங்குறதா? ஒரு பக்கத்தை மாத்திரமே நாம பிடித்துக் கொண்டு மறுபக்கத்தை விட்டுறவே கூடாது. பாருங்க, நமக்கு ஏத்த வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்வது அந்த நாள் கிறிஸ்தவத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. பாருங்க, நமக்கு ஏற்றவைகள், நம்ம காரியங்களுக்கு தகுந்தவைகள், நம்ம காரியத்துக்கு சரியாய் படுகிறவர்களை எடுத்து வைத்திருப்போம் வசனமாக. ஆனா மிச்சம் எங்க? மிச்ச வசனம் எங்க? மிச்ச காரியங்கள் எங்க? மற்றதெல்லாம் யாருக்கு எழுதப்பட்டது? ஆகையினால நான் சொல்றது என்னவெனில், தேவ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. தேவன் உங்களை குறித்து என்ன செய்ய போறாரோ அதற்கு உங்களை விட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு நான் எதை நினைக்கிறேன், நான் எதை சிந்திக்கிறேன், நான் எதை விரும்புகிறேன், அதை வைத்துக் கொண்டு நின்றீர்கள் என்று சொல்லி சொன்னா தேவனுடைய சித்தங்கள் உடைக்கப்பட்டு போய்விடும். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இயேசு கச்சிதமாய் நிறைவேற்றினார். பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், ஒடுக்கங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாம் வந்தாலும் அவர் அதை கச்சிதமாய் நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், தேவன் எனக்கு தந்த இந்த ஓட்டத்துல, தேவனுடைய சித்தத்துல நான் எவ்வளவுத்திற்கு கச்சிதமாய் நடக்கிறேன்? ஒண்ட விட்டு ஒரு கிழமை முகத்தை துண்டு போட்டுட்டு நிக்கிறோம், ஒண்ட விட்டு ஒரு கிழமை அது சரியில்லை என்றோம், ஒண்ட விட்டு ஒரு கிழமை இது சரியில்லை என்றோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு ஒருத்தனும் கிடைக்கல. கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி யாராவது சொல்றீங்களா? நடந்தது ஓகே, கர்த்தருடைய நாம மகிமைப்பட்ட தேவ சித்தம் நிறைவேறட்டும் அப்பா என்று சொல்றமா? இல்ல. ஆகையினால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னா அவருக்குள்ள இருந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கணும். அது இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க தேவ பிள்ளைகள் என்று சொல்லாதீங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தான் கிறிஸ்துவன் சொல்லி பெயர் உண்டாயிட்டது, வேற யாருக்குமே கிடையாது. நமக்கும் கூட நாம் வேதத்தின்படி நடக்கல, வேத வார்த்தைகளை பின்பற்றலன்னு சொல்லிச்சுன்னா அந்த பேருக்கு நாம் தகுதியற்றவர்கள், தேவ பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள், நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆகையினால தேவ சித்தத்தை முன்னுக்கு வையுங்க, தயவு செய்து. ஹாலலூயா. சிலுவையிலே நீங்கள் இயேசுவை அடிக்கடி பார்க்கணும். இன்னைக்கு அல்ல, எல்லாரும் ராஜாவாகவே அவரை பார்த்து இன்னைக்கு ராஜாவாகவே இருக்கிறபடினாலே இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நாம் மறந்து விட்டோம் இல்லையா? இந்த பாருங்க, நான் செய்த பாவத்தை விட மற்றவன் பெரிய பாவம் செய்தன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதற்காக வேண்டித்தான் இயேசு சிலுவையில் அறியப்பட்டார். நான் செய்த பாவத்தை விட நீங்கெல்லாம் கனக பாவம் செய்தீங்கன்னு சொல்லி நான் பேச போறதே கிடையாது. ஏன்னா நான் செய்த பாவம் எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஆகையினால் அதற்கு ஏசு இறங்கி வந்து என்னை பாவி என்று பார்த்தே சிலுவைக்கு போனார். என்ன என்ன ஆச்சரியம் பாரு. இல்ல யாராவது ஒரு பிரதர் வந்து எனக்கு அநியாயம் செய்தீங்கன்னு சொன்னா உங்களை கூட்டிக் கொண்டு போய் சாப்பிடறதுக்கு போற எண்ணம் எனக்கு வரவே வராது பாருங்க. ஆனா ஏசு போவா, ஏசு போவா. நீங்க எனக்கு அநியாயம் செய்றீங்கன்னு உங்களை வீட்டை கூப்பிட மாட்டேன். எந்த இவங்க அநியாயம் செய்யறவங்க, உங்களுக்கு சரியில்லை. ஆனா ஏசு கூப்பிடுவார், வா வீட்டவா, வீட்டவா, வா இந்த வீட்டவா. அதுதான் ஏசு செய்தார். நான் பாவி என்று சொல்லி தெரிந்தும் அவர் சிலுவைக்கு போனார். இதுதான் ஏசு. இவரைத்தான் பின்பற்றுவதற்கு நீ நானும் அழைக்கப்பட்டுமே ஒழிய வேற எதுக்கும் கிடையாது, வேற யாரும் எதற்கும் கிடையாது. ஆகையினால இந்த நாளில் கிறிஸ்துவை பின்பற்றுங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. கலப்பையில கைவிட்டவன் பார்க்கவே கூடாது திரும்பி. அப்படி பார்க்கணும்னா நீ வைக்காமலே இருக்கணும். விளங்குறதா? ஹாலலூயா, ஹாலலூயா. தேவன சமத்துல எழுந்திருப்போமா? ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. பேசின வார்த்தைகளை அசதியா எண்ணாத, விட்டுட்டு நீ போகாத. இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் என் காதல கேட்டு உன் இருதயத்துல வைத்துக்கள். தேவன் உன்னை குறித்து கொண்டு செய்ய போகிற சித்தத்தை நீ உடைத்து விடாத. உன்னுடைய நடத்தைகள்னால, உன்னுடைய பேச்சுகள்னால, உன்னுடைய காரியங்கள்னால அதை உடைத்து விடாத. எப்பொழுதும் இந்த நேரத்திலையும் தேவனுடைய சித்தம் சிலுவை வரைக்கும் எப்படி நிறைவேற்றினாரோ அதே வண்ணமாக கிறிஸ்துவை போல நீயும் நானும் முடிவு பரியந்தம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுள்ளா இருக்க வேண்டும். இயேசுவை எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள், எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள், எவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள், உழுப்பை கிழித்து எடுத்து விட்டார்கள். ஆனாலும் அவர் தேவ சித்தத்திலிருந்து பின்வாங்கவே இல்லை, தேவ சித்தத்திலிருந்து பின்வாங்கவே இல்லை, தேவ சித்தத்திலிருந்து பின்வாங்கவே இல்லை. என் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டுக்குமாப்பா, உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் எங்களுக்குள்ளே வரட்டுக்கும் ஆண்டவரே. சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரட்டுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, யூதாசை ஆண்டவரே அவனுமலை காட்டி கொடுக்கிறான்னு சொல்லி அறிந்தும் அவனை கட்டி அணைச்சிரே ஆண்டவரே, அவனை பந்தியில இருக்க வைச்சிரே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டுக்கும் ஆண்டவரே. நல்ல ஆவியானவரே, இந்த நாளுக்கு ஆயிஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்தி வந்தமுடைய பிரசன்னத்திற்கு ஆயிஸ்தோத்திரம். அனுப்பிய வார்த்தைகளுக்காய் நன்றி. இவைகளை எடுத்து சென்று ஆண்டவரே இதிலே பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. 30, 60, 100 கத்தாவே, உமை போல எங்களை மாற்றுங்க, உமை போல எங்களை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உமை போல என்னை மாற்றுங்க. எல்லாரும் திருப்பி சொல்லுங்க, உமை போல என்னை மாற்றுங்க. எல்லாரும் திருப்பி சொல்லுங்க, உமை போல என்னை மாற்றுங்கப்பா. உம்முடைய முகப்பிரகாசம் என்னிலே பிரகாசிக்கட்டுங்க, கிறிஸ்துவின் முகம் என்னிலே பிரகாசிக்கட்டுங்க. அவர் என்னுடைய தகப்பன் என்பதை என் முகத்திலே பார்ப்பார்களாக. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களும் படைக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனைக்கு ஆய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் பாதத்தை நாங்களும் படைக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.